உங்களுக்கு தெரிந்த மிகச்சிறிய நாடு என்றால் எதை சொல்வீர்கள்? பாப்பரசர் வாழும் வெட்டிக்கன் சிட்டி, மொனக்கோ தீவு, நௌரு தீவு என்பன நிலப்பரப்பின் அளவில் மிகச்சிறிய நாடுகள். வெட்டிக்கன் சிட்டியில் 839 பேர், நியூயி தீவில் 1200 பேர் என்று மக்கள் தொகையில் மிகவும் சிறிய நாடுகள் என்று கணிக்கப்படுபவையும் இருக்கின்றன. இவையெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள். ஆனால் இவற்றைவிட சிறிய நாடுகள் பல உலகெங்கும் பரந்திருக்கின்றன. இந்த செய்திகளை கேட்டு பாருங்களேன்.
In the early 90s, the bank wanted to take George Muirhead's property, so he declared himself a separate country.
Once upon a time, he was simply Paul Delprat. Now he is Prince Paul, and together with Her Serene Highness Princess Sue, they rule the Principality of Wai. It's all because of a planning dispute with their local council. When they were denied permission to build a new driveway to their home, they declared independence.
Well, I felt we had to do something to let people know that we'd been treated unfairly and we weren't just going to go away.
Good evening. The Murawari Republic says it will now apply for United Nations membership to be formally recognised as an independent state. Representatives of the new self-proclaimed republic near Bourke in western New South Wales say they're taking this next step after receiving no response to their request that the Queen explain how sovereignty and ownership of Murawari land was originally obtained.
இப்படியான மைக்ரோநேஷன் என்று சொல்லப்படும் மிகச்சிறிய நாடுகள் இணையதளத்தில் பல இருந்தாலும், நிலப்பரப்பை அல்லது நீர்ப்பரப்பை உள்ளடக்கிய மிகச்சிறிய நாடுகள் ஆஸ்திரேலியாவில்தான் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆஸ்திரேலிய அரசுடன் அல்லது உள்ளூர் அரசுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்ட ஒரு தனிநபர் அல்லது குடும்பம் தான் சார்ந்த நிலத்தை சுதந்திர நாடு என்று பிரகடனப்படுத்தி ஒரு தனி நாடு போன்றே இயங்கி வருவதுதான் இதற்கு காரணம். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பல நாடுகள் இப்போது செயலில் இல்லை. ஆனால் பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஹட் ரிவர் என்ற மிகச்சிறிய நாடு ஆஸ்திரேலியாவின் தொடர்ச்சியான தொன்மையான மிகச்சிறிய நாடாக இருந்து வருகிறது. 1968 ஆண்டில்தான் அதன் ஆரம்பம். கோதுமை உற்பத்தியை ஆஸ்திரேலிய அரசு கட்டுப்படுத்த முனைந்தது அதற்கு காரணம். 13,000 ஏக்கர் நிலத்தில் கோதுமையை பயிர் செய்து வந்த ஜார்ஜ் கேசி என்பவர் அரசு அறிவுறுத்திய 10% குறைப்பையும் விட குறைவாக 10,000 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்தார். ஆனால் அறுவடை காலம் நெருங்கும்போது வெறும் 100 ஏக்கர் மட்டும்தான் அவர் பயிர் செய்யலாம் என்று அரசு கூறியது. அதைத் தொடர்ந்து இது தொடர்பான சட்டங்களை ஆராய்ந்த ஜார்ஜ் கேசி இதற்கான சட்டம் அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, இவர் கொடுத்த தொல்லை தாங்காமல் அரச அதிகாரிகள் இவரது நிலத்தை பறிமுதல் செய்யப்போவதாக அறிவிக்க அது குறித்த சட்டத்தையும் ஆராய்ந்து அவர்கள் 5% நிலத்தையே அப்படி அரசமயமாக்க முடியும் என்பதையும் அறிந்து கொண்ட ஜார்ஜ் கேசி தனது நிலத்தை தனி நாடாக பிரகடனப்படுத்தினார். அவரது நிலம்தான் பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஹட் ரிவர் என்ற நாடு. அதன் மன்னரான ஜார்ஜ் கேசி தனக்கு பிரின்ஸ் லெனர்ட் ஆஃப் ஹட் ரிவர் என்று பெயர் சூட்டிக் கொண்டார். அவரது மகன் பட்டத்து இளவரசன் பிரின்ஸ் கிராம் இதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்கிறார்.
Dad started to think of what he can do to block them, and Dad owns a land freehold here, and he has the land title deed, which is a legal contract, and amongst all the fine print, there's a clause which said a government can only resume 1/20th or 5%. So once again, Dad pointed this out to the and Governor-General and Prime Minister and Premier, and he said, look, I'll give you 30 days to stop this bill becoming law, otherwise I'll set up a self-preservation government to protect the people here. 30 days elapsed, nothing happened, the law was still going through Parliament, so by default we became a country and had the international law where if there's an illegal threat to take your land, you can do something to prevent it. So we became a country to block them taking our land. We wanted to talk about the wheat quota, no one wanted to talk about the wheat quota, but when they threatened to take our land, that's when Dad put his heels in, pushed back and blocked them taking the land with that secession movement.
நாடு உருவான சில வருடங்களில் ஆஸ்திரேலிய அரசு கொடுத்த தொல்லை தாங்க முடியாமல் ஆஸ்திரேலிய அரசுடன் பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஹட் ரிவர் போர் தொடுத்தது. ஆயுதம் இல்லாத போர். ஆனால் எதிர்ப்பு எதுவும் இல்லாத நிலையில் அந்த நாட்டை தாங்களே தக்க வைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த நாட்டின் உரிமை தமக்கே உரித்தானது என்பதை அவர்கள் நிலைநாட்டிக் கொண்டார்கள்.
Many years later, Malcolm Fraser was the Prime Minister of Australia at that time. Malcolm Fraser instructed the Australian Taxation Office to go after Leonard George Casley and break him, meaning financially. So we had three successive court cases with the Australian Taxation Office, all in a row. At the end of the third court case, Prince Leonard asked the court for transcripts of the previous three court cases, and the answer he got back was, sorry, all transcripts have been lost. Dad felt that was waging a cold war against us. So Prince Leonard had a meeting with his cabinet and declare war without taking up arms and notified the Governor-General and the Prime Minister. And a few days later, nothing had changed, nothing had happened. So we ceased the war and once again and notified them that the war has ceased and declared that the war is over and we're the occupying people of the war. We invoke the Geneva Treaty Convention of 12th of August 1957, Act 103 of the Australian Government, whereby the occupying people of a land after a war have the right to govern. We now implemented the Geneva Treaty Convention to give us an extra item of legal right to rule this country.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா நாடு முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் உள்ள பிரின்சிபாலிட்டி ஆஃப் ஹாட் ரிவர் என்ற மிகச்சிறிய நாட்டின் கதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சட்டப்படி எந்த குற்றமும் செய்யாமல் இருந்தாலும் ஆஸ்திரேலிய வரித்துறையும் வேறு அரசு துறைகளும் அவ்வப்போது தமக்கு தொந்தரவு கொடுத்து வருவதாக இளவரசர் கிராம் சொல்கிறார்.
Now the Australian government don't formally recognize us, and so from time to time various departments give us a hard time, and certainly the Australian Taxation Office has many other court cases with us, even though they ruled in 2008 that Prince Leonard is a non-Australian resident, therefore doesn't have to pay income tax.
இவர்களுக்கு தேவையான மருத்துவ வங்கி சேவைகளுக்கு ஆஸ்திரேலியாவை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது.
Yes, we're very reliant on Australia for goods and services. We bank in Australia. Medical is in Australia, but we don't have a Medicare treaty, so we have to pay full price with medical. There's a small doctor and nursing post 45 kilometres away, but the major centre for this area is Geraldton, which is approximately 100 kilometres away, where they have two major hospitals. So, yes, we're reliant on Australia for supplies, farm supplies, services, but we pay full price. There's no discount or treaties.
ஆனால் தமது நாட்டுக்கென்று பணத்தை இவர்களே பிரசுரிக்கிறார்கள். அந்த பணத்தின் ஒரு அலகு ஆஸ்திரேலிய ஒரு டாலருக்கு சமானமானது. இதனை ஆஸ்திரேலிய வங்கிகள் முன்னர் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஆஸ்திரேலிய வரித்துறையின் வலியுறுத்தலினால் அந்த ஏற்பாடு தற்போது நிறுத்தப்பட்டுவிட்டது. ஆனால் நீங்கள் இந்த நாட்டிற்கு சென்றால் அங்கே இவர்களுடைய பணத்தை பயன்படுத்த முடியும்.
When we first issued our money very early on, we had an arrangement with the Hong Kong Monetary Exchange. It was listed up there and just matched Australian dollars dollar for dollar. The local Australian bank, now called Westpac, used to be Bank of New South Wales, we had an arrangement with them where you could take your foreign currency from Hutt River into there and they would exchange it dollar for dollar. They'd contact us and we'd arrange to pick it up and buy it off them. But unfortunately, the Australian government once again went to now Westpac Bank and said, please stop that arrangement, which they did. So Hutt River money is valid and very usable within the border of the Principality of Hutt River.
அது மட்டுமல்ல, தமக்கென்று கடவுச்சீட்டையும் இவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது இளவரசர் கிராமுக்கு சரியாக தெரியவில்லை.
We do issue our own passports, yes. Prince Leonard travelled extensively through Europe on his Hutt River passport. He got out of Australia, wasn't too sure if he'd get back in, but they did let him back in and everything went well. Of course, the world has changed in the recent 18 months and I'm not too sure what would happen with a Hutt River passport at the moment, but up until 18 months ago, they were used validly throughout the world.
எல்லை பாதுகாப்புக்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒன்றுமே இல்லை. யாரும் வரலாம், யாரும் வெளியேறலாம். ஆனால் உள்ளே வருபவர்களும் வெளியே செல்பவர்களும் வெளிவிவகார அமைச்சுடன் தொடர்பு கொண்டு அதனை பதிவு செய்யுமாறு இவர்கள் கோரிக்கை விடுகிறார்கள்.
We have a very open border, so people can just come and go as they please, but we request that they do call into the government office here and we can issue a visa, you know, a day visa or a three-day visa, whatever they like. People with actual passports, they can have them security checked with the ultraviolet light and we can check them for security, make sure they're all good and valid, and we can stamp the visa straight into their passports if they so wish.
அப்படி சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் வேளாண்மையால்தான் இவர்களுக்கு வருமானம் வருகிறது என்று இளவரசர் கிராம் சொல்கிறார்.
Tourism takes up a lot of our time, and we'd like to make ourselves available to share our stories and show people around the half dozen buildings we have here and the facilities. Our main income is agriculture still. We're still an operational broadacre farm with 2,500 head of sheep and wheat and barley and lupins as our cereal crop. So very heavily reliant on the agriculture to make up the major part of our income, yes.
ஆஸ்திரேலிய அரசியல் சட்டத்தில் பூர்வீக மக்களை சேர்த்துக் கொள்வது பற்றி விவாதம் நடக்கிறதே, உங்களது அரசியல் சட்டத்தில் உங்கள் பிரதேசத்தில் வாழும் நந்தா இன பூர்வீக குடிமக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டதற்கு, பூர்வீக மக்களுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தி கொண்ட ஒரே நாடு தமது நாடு என்று பெருமையுடன் சொல்கிறார் இளவரசர் கிராம்.
The constitution doesn't make a specific reference to them. However, we have a very strong and loyal friendship relationship with the Nunda tribe over many, many years, even before Hutt River came along and we were farming. We built close friendship with them, and they offered the Prince William Hutt River a treaty. They didn't ask for money, and we didn't offer money. It was out of friendship and mutual respect. So we have a treaty with the Nunda tribe where all they asked for was free and open access to the areas here, which we've given them. So they're a part of the Prince William Hutt River. But they've given the sovereignty to Prince Leonard and the Principality of Hutt River. Perhaps we're the only government on the Australian continent with a treaty with the local indigenous people.
சரி, இந்த Principality of Hutt Riverல் எத்தனை குடிமக்கள் என்று கேட்டால் நீங்களும் ஒரு நாட்டை ஆரம்பிக்கலாமோ என்று யோசிக்கக்கூடும்.
Living within the borders as an agricultural base, so it's broadacre farming. You don't need many workers. So we've got about 20 permanent residents. The four sons live here, their wives and Prince Leonard. However, internationally, as we discussed earlier, the dual citizenship and people becoming citizens, subjects of Principality of Hutt River, it's approximately 10,000 around the world, non-resident subjects of Principality of Hutt River.